கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் 2 தீமோத்தேயு 1:7.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார்.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். For God hath not given us the spirit of fear, but of power and of love and of a sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று பசுத்த பவுல் இங்கே சொல்லுகிறார். கொடுக்க போற செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் ஃபியர் வெர்சஸ் ஃபெய்த், பயமும் அதற்கு விரோதமான விசுவாசமும். ஃபியர் வெர்சஸ் ஃபெய்த். இன்றைய தினத்திலே நம்ம காணும் பொழுது உலகம் முழுவதுமே பயத்தில் இருக்கிறது. உலகம் பயத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா தேசமும் தமிழ்நாடும் சென்னை பட்டணமும் எல்லாமே பயத்தில் இருக்கிறது. அதனாலே இன்றைய தினத்திலே எல்லாரும் வீட்டிலே இருக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் பயம். என்ன பயம்? வியாதியினுடைய பயமாயிருக்கிறது. தொற்று வியாதி, வைரஸ் வியாதியினாலே உலகமெல்லாம் இன்னைக்கு பீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா தேசம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க எல்லா தேசங்களும் இன்றைக்கு பயத்தில் இருக்கிறது. உலகத்தில் இருக்க 700 கோடி மக்களும் பயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நாம் விசுவாசத்தில் இருக்கிறோம். ஆமென். என்ன காரியங்கள் உலகத்தில் நடந்தாலும் நாம் வந்து ஆவியிலே முன்னேறி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை உலகத்திலே வைத்திருக்கிற ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் இருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேறும் வரைக்கும் நம்மை எந்த காரியங்களும் சேதப்படுத்த மாட்டாது என்று அறிந்திருக்கிறோம். அதனால் நாம் எதையும் அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா என்னமாய் முடியுமோ என்று சொல்லி நம்ம திகைக்க வேண்டாம், நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். உலகமெல்லாம் இன்றைக்கு பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. சர்வ சிஷியும் இன்றைக்கு பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பானது உலகத்தை தாக்கி கொண்டிருக்கிறது. அந்த கல்லை எடுத்து போட்டு பிக் அப் த ராக் அண்ட் சே யூ சீ த குளோரி ஆஃப் காட் என்று கர்த்தர் சொன்னவனமாக அவர் கல்லை எடுத்து போடும் பொழுது அங்கே புயல் காட்சி ஏற்பட்டது. அப்பொழுது அவரோடு கூட வந்தவர்கள் கேட்டார்கள், அது என்னது என்று கேட்கும் பொழுது, ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஸ்ட்ரைக்கிங் ஆன் த வெஸ்ட் ஹோஸ், நியாய தீர்ப்பானது மேற்கு கடற்கரையை தாக்கினது. பின்பு அலாஸ்கா தண்ணீருக்குள்ளே போகிற அளவுக்கு ஒரு பெரிய பூமதிர்ச்சி ஏற்பட்டது. அண்டையிலிருந்து நியாய தீர்ப்பானது ஆரம்பித்து விட்டது. பின்பு உலக முடிவிலே இந்த நியாய தீர்ப்பானது முடிவடையும். ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆல்ரெடி பிகன், நியாய தீர்ப்பு ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. பூமியில் உள்ள சர்வ சிஷ்டிகளும் இன்றைக்கு பிரசவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. Romans 8:22.
ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது.
ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. The whole creation groaneth and travaileth in pain together until now. என்றைக்கு அவர் கல்லை தூக்கி போட்டு ஜட்ஜ்மெண்ட் ஸ்ட்ரைக் ஆன் த வெஸ்ட் ஹோஸ் என்று சொன்னாரோ அந்தையிலிருந்து உலகத்துக்கு நியாய தீர்ப்பு ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது அந்த நியாய தீர்ப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இப்பொழுது மிகவும் அதிகமாக மாறியிருக்கிறது. பிரசவ வேதனைப்படும் இஸ்திரிக்கு வந்து பிரசவ வேதனை விட்டு விட்டு அந்த வலி வரும். பின்பு அதிகமாக வலி வந்தால்தான் குழந்தை வந்து நார்மல் டெலிவரியாக பிறக்கும். வர வர அதிகமாக அந்த வலி ஏற்படும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த ஸ்திரீ சந்தோஷப்படுகிறாள். அதே போல இன்னைக்கு உலகம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, அது தவித்து கொண்டிருக்கிறது, இயற்கை எல்லாமே தவித்து கொண்டிருக்கிறது. எதற்காக என்றால் ஒரு புதிய உலகத்தை பிறப்பிப்பதற்காக. ஆமென்,
ஆமென்.
மில்லினியம் வருவதற்காக, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக இந்த உலகமானது இன்னைக்கு தவித்து பிரசவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையானவளே, நாம் அந்த புதிய உலகத்திலே இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென்,
ஆமென்.
இப்பொழுது இந்த வைரஸ்னாலே உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவள் வந்து இருதயமானது சோர்ந்து காணப்படுகிறது. லூக்கா எழுதின 21:26 வசனத்தை வாசிக்கலாம்.
வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும்.
ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். பூமி மேல் ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆபத்துகள் என்னமாய் முடியுமோ, அது எவ்வளவு உயிர் சேதம் ஏற்படும், எத்தனை பேருக்கு பாதிக்கும் என்று தெரியவில்லை. நமக்கு அது வந்துருமோ என்று சொல்லி உலகத்தின் மக்கள் இன்னைக்கு பயந்து இருக்கிறார்கள். பூமியின் மேலும் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். ஆங்கில பைபிள்ல men's hearts failing them for fear. மனுஷனுடைய இருதயமானது அப்படியே நின்று போகிறோம், இருதயமானது ஃபெயிலியர் ஆகிவிடும் என்று ஆங்கில பைபிள் எழுதியிருக்கிறது. காரணம் என்ன பண்ணால், உலகத்தில் ஆபத்துக்கு மேல ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. இதனால ஃபார் லுக்கிங் ஆஃப்டர் தோஸ் திங்ஸ், இந்த காரியங்களை மனுஷர்கள் பார்ப்பதனாலே, பூமியின் மேல் வருகிற இந்த ஆபத்துகளை பார்ப்பதனாலே அவங்களுடைய இருதயங்கள் சோர்ந்து போய் பயத்தினாலே அநேகருடைய இருதயம் நின்று போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயத்தினாலே அநேகர் மரித்து போவார்கள். 28 வாசிக்கலாம்.
இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்.
இவைகள் சம்பவிக்கும் பொழுது நம்முடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது. உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் இவ்விதமான உலகத்தில் வருகிற ஆபத்துகளை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விசுவாச நம்பிக்கை, ஒரு ஆறுதல் என்னவென்றால் உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது. அதனால நம்முடைய பாடி ரெடெம்ப்ஷன் சமீபமாய் இருக்கிறது. நம்ம மானத்திலே எடுத்துக்கொள்ளப்படுதல் சமீபமாய் இருக்கிறது. நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றால் நீங்க மேல் நோக்கி பாருங்க, உங்களுக்கு பாடி சேஞ்ச் வரப்போகிறது, உங்களுக்கு ஃபுல் ரெடெம்ப்ஷன் வரப்போகிறது, எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழப்போகிறது. ஆமென்,
ஆமென்.
For your redemption draweth nigh என்று சொல்லப்பட்டது. உங்களுடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது. அதனால நம்ம பயப்பட வேண்டாம். இந்த காரியங்கள் வந்து ராப்சரை வந்து மிக துரிதப்படுத்துகிறது. நம்முடைய பாடி சேஞ்ச் மிக விரைவிலே நடக்க போகிறது என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அதனால சில மாதங்களாகவே உலகம் முழுசும் இன்றைக்கு பயத்தில் இருக்கிறது. அது பயம் வர 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 அதிகரிக்க தான் செய்கிறது ஒழிய அது குறையவில்லை. இதெல்லாம் டெம்பரரியான திங்ஸ் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இதற்கு ஒரு துவக்கம் இருந்தது, இதற்கு ஒரு முடிவு உண்டு. அதனால இதெல்லாம் டெம்பரரியான திங்ஸ். நம்ம நியூஸ் நம்ம காணும் பொழுது அதை பார்க்க பார்க்க அதிக பயம் ஏற்படும். நியூஸ பார்க்காண்டான்னு சொல்லல, நியூஸ நீங்க கேட்காண்டான்னு சொல்லல, அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு அதிக பயத்தை ஏற்படுத்தும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிக நம்பிக்கை ஏற்படுத்தும். நம்ம ஒரு சேஃபான பிளேஸ்ல இருக்கிறோம், நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம். உலகம் அனைத்தும் the world is gripped in fear. உலகம் வந்து இன்றைக்கு உலகத்தின் பயத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகமானது அசைந்து போகிறதாக இருக்கிறது. Everything else will be shaken. எல்லாமே அசைக்கப்படும். ஆனால் நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாய் இருக்கிறோம். ஆமென்,
ஆமென்.
தேவன் ஒருவர், நித்தியமானவர். அவருடைய வார்த்தையானது நித்தியமானது. There is only one thing we can have confidence and that is God himself. உலகம் சூழ்நிலைகள் மாறும், ஆனால் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை மாறாததாய் இருக்கிறது. ஆமென்,
ஆமென்.
God and his word is going to be unmovable, unshakable. அது வந்து மாறாதது, அசைக்க முடியாது. அதனால நாம் அதன் மேல் நம்பிக்கை வைத்தால் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2 தீமோத்தேயு 1:7 நம்ம வாசிக்கும் பொழுது பயம் வந்து ஒரு ஸ்பிரிட்சா இருக்கிறது, அது ஒரு ஆவியாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 மறுபடியும் வாசிக்கலாம்.
தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார்.
இதோ பயமுள்ள ஆவி, the spirit of fear என்று சொல்லப்பட்டிருக்கு. பயம் வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட்சா இருக்கிறது. பயம் வந்து அது ஒரு நேச்சர் என்று நீங்க நினைக்கலாம், ஆனால் வந்து பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, பயம் வந்து fear is a spirit. இன்னைக்கு மனவாட்டிக்குள்ள அந்த fear என்ற spirit ஆனது இருக்கக்கூடாது. We have no spirit of fear in the bride. இந்த மனவாட்டிக்குள்ளே அந்த பயம் என்கிற ஆவி இருப்பதில்லை. நாம வந்து பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த பயத்தின் ஆவியை நம்ம எதிர்க்க வேண்டும். அந்த பயத்தின் ஆவியை நம்ம கட்ட வேண்டும். உலகமானது பயத்தின் ஆவியில இருக்கிறது. நம்ம வந்து அந்த பயத்தின் ஆவியை மேற்கொள்ள வேண்டும். எப்படி மேற்கொள்ள வேண்டும்? தேவனுடைய வார்த்தையினாலே மேற்கொள்ள வேண்டும். ஆமென்.
ஆமென்.
தேவனுடைய வார்த்தையானது நமக்கு பலமான ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. பயத்தை கொண்டுவருகிற அந்த எண்ணங்களை நம்மை சிறைப்படுத்த முடியும். 2 கொரிந்தியர் 10:4-5
எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவராயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறவளாய் இருக்கிறோம்.
எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாயிராமல் அது ஆவிக்கேற்றவளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் அரண்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவளாய் இருக்கிறோம். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளல்ல, அது ஆவிக்குரியவளாய் இருக்கிறது. அதனால என்ன சொன்னால் எந்த எண்ணத்தையும், எண்ணம் என்று சொன்னால் சிந்தனை, இந்த பயத்தை கொண்டுவருகிற சிந்தனைகளை எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவளாய் இருக்கிறோம். அதை நம்ம கட்டுகிறவளாய் இருக்கிறோம். அதை நம்ம மேற்கொள்வர்களாக இருக்கிறோம். பறவையானது நம்முடைய தோட்டத்தின் மேலே அல்லது நம்ம வீட்டு மேலே பறந்து போகும். அதை போய் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. பிரதபனா விதமாய் சொல்லுகிறார். ஆனால் அது நம்முடைய மரத்தின் மேலே வந்து கூடு கட்டுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது. அப்படி கூடு கட்டினால் நம்ம ரெட்ட குழாய் துப்பாக்கினால அதை சூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல பயமான சிந்தனை நம்முடைய அது நம்முடைய பிரெயின்ல வரலாம், நம்முடைய சிந்தனையில வரலாம். அப்படியே வந்துட்டு அது அப்படியே போயிடும், அந்த பறவை பறந்து போயிடும். ஆனால் நம்ம தலையில குடிகொள்ளாத அளவுக்கு நம்முடைய மூளையில வந்து அது தங்காதபடி நம்ம ரெட்ட குழாய் துப்பாக்கி வோல்டசன் நீட்டசன் மூலமாக அந்த சிந்தனையை நம்ம துரத்த முடியும். அதை நம்ம கட்டி போட முடியும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம அதை சிறைப்படுத்த முடியும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆமென்.
ஆமென்.
உலகமெல்லாம் இன்றைக்கு திடீரென்று பயத்தில் இருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு பயம் இருக்கிறது. ஆனா நம்ம வந்து கான்பிடன்ஸ் உள்ளவளா இருக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
நம்முடைய பாதுகாப்பானது அது நம்மை ஆண்டவர் விடுவிக்க வேண்டிய நேரமானது மிக நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலிருந்தும், இந்த பாவ பிரசனத்திலிருந்தும், இந்த சரீரத்திலிருந்தும் தேவன் நம்மை விடுவிக்க வேண்டிய நேரம் சமீபமாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:14 என்ன வாசிக்கிறோம் என்றால், மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறாளோ அவள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 15 நீங்கள் அன்றியும் நீங்கள் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாதபடி நம்ம வந்து அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவிகாத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். உலகமெல்லாம் இன்னைக்கு பயத்தின் ஆவியில இருக்கும் பொழுது நம்ம ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். நம்ம தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். நம்ம அடிமைத்தனத்தின் அந்த பயம் வந்து ஒரு மனுஷனை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு செல்கிறது. ஆனால் நமக்கு ஆண்டவர் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சியிடுகிறார் என்று 16 வாசிக்கிறோம், 17 வாசிக்கலாம்.
நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும்.
நம்ம வந்து பிள்ளைகளாய் இருந்தால் நம்ம சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். நம்ம தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோம். We are joined here with Christ. We have the spirit of adoption. We are the sons and daughters of God. We have no fear of bondage. இது அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம பயப்படுறதுக்கு நம்ம பெறவில்லை. இவ்விதமாக தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆமே
ஆமே.
இந்த ரியலைசேஷன் நமக்கு வர வேண்டும். என்ன ரியலைசேஷன் என்றால், நம்ம வந்து தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம். அதனால நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டோன்ட் ஒரி, டோன்ட் ஃபியர், எவ்ரி திங் பிலாங்ஸ் டு அஸ். எல்லாமே நமக்கு சொந்தமானது. வானத்தையும் பூமியை அண்டர் உண்டாக்கினார், வானம் பூமி அவருக்கு சொந்தம். எல்லாமே அதனால நமக்கு சொந்தம். நாம் சுதந்திரவாளியாக அவருடைய வாரிசாக இருக்கிறோம். 17 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நம்ம கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திராக இருக்கிறோம். வி ஆர் ஜாயின் ஹேர் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு கூட நம்ம உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இவ்விதமாக வார்த்தை சொல்லும் பொழுது நம்ம எதற்குமே பயப்பட வேண்டாம். அங்கே பயப்படுகிற அடிமைத்தனத்தின் ஆவி நமக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. நமக்கு வந்து ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமேன்
ஆமேன்.
உலகமெல்லாம் இன்றைக்கு மரண பயத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த பயத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்கு மீட்பை சம்பாதித்தார். நமக்கு அங்கே சாத்தானை வந்து அவர் வந்து ஜெயித்தார். பயத்தை கொண்டு வருகிற சாத்தானை கல்வாரி சிலுவையிலே அவர் ஜெயித்ததினாலே, அவர் கிரயத்தை செலுத்தினபடினாலே, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்து இந்த ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்ட நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். எபிரேயர் 2:14-15 வாசிக்கலாம்.
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார்.
ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துக்கு அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணிபடி அவர் மாம்சத்திலே வந்து மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்து விட்டார். அவன்தான் பயத்தை, மரண பயத்தை கொண்டு வருகிறான். நமக்கு அதுல இருந்து ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். ஆனா உலகத்தின் மக்கள் ஜீவகாலம் எல்லாம் வாழ்நாள் முழுசும் பயத்துல இருக்கிறாங்க, மரண பயத்துல இருக்கிறாங்க. ஆனா இப்பொழுது சில வாரங்களாக அதிக மரண பயத்துல இருக்கிறார். ஆனா கர்த்தர் நமக்கு அதுல இருந்து விடுதலை தந்திருக்கிறார். ஆமே
ஆமே.
நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம வந்து துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு விடுதலையை சம்பாதித்திருக்கிறார். ஆமே
ஆமே.
65 வருஷம் 4 மாசம் 18 தேதி, இட் இஸ் த ரைசிங் ஆஃப் த சன், இது சூரியோதயம் என்ற செய்தியிலே தீர்க்கதரிசி விதமாக சொல்லுகிறார். சாரி, அந்த செய்தி அல்ல. 61 வருஷம் 2 மாசம் 24 தேதி, பி நாட் அ ஃப்ரைட், பயப்படாதீர்கள் என்ற செய்தியில பிரதம் இவ்விதமாய் சொல்லுகிறார். There are two elements that control the entire human race in the world. ரெண்டு காரியங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் கட்டுப்படுத்துகிறது. ஒன்னு வந்து one of them is fear. அடுத்தது விசுவாசம். The other is faith. ஒன்று, ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் அல்லது பயம் இருக்க வேண்டும். It is either fear or faith controls every nation, every denomination and every individual. பயம் அல்லது விசுவாசம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு சாபனத்தையும், ஒவ்வொரு தேசத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. You are either fear or faith that controls you. உங்களை வந்து பயம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் அல்லது விசுவாசம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும். ரெண்டுல எதிலாவது ஒன்றுல இருக்க வேண்டும். இப்பொழுது பிரதர் பிரனாம் சொன்ன செய்தி ரொம்ப கரெக்டா இருக்கு. உலகம் முழுசும் இன்னைக்கு பயத்தினாலே கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டு எல்லா மனுஷருக்கும் பயம். ஆனா இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்மை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் உலக முழுசும் இன்றைக்கு பயத்தில் இருக்கிறது என்று இங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நம்ம இன்னைக்கு தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். நமக்கு இன்னைக்கு அப்சாக்ட் டீட் இருக்கிறது, அதாவது உரிமை பத்திரம் இருக்கிறது. இட் இஸ் த ரைசிங் ஆஃப் த சன் என்ற செய்தியிலே பிரதர் பிரணாம் 65வது வருஷம் 4வது மாதம் 12வது தேதி கொடுத்த செய்தியில விதமாய் சொல்லுகிறார், ஐ ஆம் அன் அப்சாக்ட் ஹோல்டர், நான் வந்து இந்த உலகத்துக்குரிய அந்த உரிமை பத்திரம் என்னிடத்தில் இருக்கிறது. ஐ ஹாவ் அ அப்சாக்ட் டீட் தட் ஐ ஆம் எ பார்ட் ஆஃப் த பாடி, நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பாகமாக இருக்கிறேன். வித் த அப்சாக்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றதான அந்த உரிமை பத்திரம் என்னிடத்தில் இருக்கிறது. ஹி ப்ராமிஸ் இன் த லாஸ்ட் டே, கடைசி காலத்தில் அந்த வந்து டைட்டில் டீட் நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய சபாவங்கள், all my sins are struck out, என்னுடைய பாவங்கள் எல்லாமே போய்விட்டது. All your sins are struck out, உங்களுடைய பாவங்கள் எல்லாமே போய்விட்டது. By the blood of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அது நீங்கிவிட்டது. The Holy Ghost is come and abstract to the title deed. இன்னைக்கு பரிசுத்த ஆவியாகிய அந்த டைட்டில் டீட் நமக்கு வந்திருக்கிறது. God give me by grace by foreknowledge, தேவன் தம்முடைய கிருபையினாலே அவருடைய முன் அறிவின்படி நமக்கு அதை தந்திருக்கிறார். அதனால டோன்ட் வரி அபவுட் நத்திங், நீங்கள் எதைக்கும் காலப்பட வேண்டாம். ஈவன் டெத் இஸ் நாட் கோயிங் டு ஹர்ட் யூ, மரணம் கூட உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். கர்த்தர் வந்து நமக்காக சிலுவையில மரித்து அவர் 3வது நாளிலே உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே அந்த அப்சாக்ட் டீடு, அந்த டைட்டில் டீட் பரிசுத்தாவியே அந்த சபையில் அனுப்பினார். இன்றைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டு அந்த அப்சாக்ட் டீட் ஆனது நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். டோன்ட் ஒரி அபவுட் நத்திங், ஈவன் டெத் இஸ் நாட் கோயிங் டு ஹர்ட் யூ, நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், மரணம் கூட உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏனென்றால் நம்ம அந்த அப்சாக்ட் டீடை நம்ம பெற்றிருக்கோம். பரிசுத்தாவியை நம்ம பெற்றிருக்கும் பொழுது அந்த அப்சாக்ட் டீடை நம்ம பெற்றிருக்கிறோம். தேவன் தம்முடைய கிருபையினாலே அவருடைய முன் அறிவின்படி நமக்கு அதை தந்திருக்கிறார். கிரயத்தை செலுத்தி விட்டார், கல்வாரியிலே கிரயத்தை செலுத்தி எல்லாத்தையும் முடித்து விட்டார். இந்த கடைசி காலத்திலே அந்த பத்திரத்தை அவர் கையில வாங்கி வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால் அது அவர் வாங்கி இன்றைக்கு நமக்கு கிராண்ட் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால நம்ம எதற்குமே கவலைப்பட வேண்டாம், ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆமென்.
ஆமென்.
இந்த உலகம் வந்து ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார், நம்ம ஆதாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். உலகத்தை வந்து இப்ப டெம்பரரியாக மனுஷர்கள் ஆளுகை செய்கிறார்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை அருமையாக படைத்தார். எல்லாமே அழகான மலைகள், அழகான ஆறுகள், தெளிவான தண்ணீர், எல்லாம் பச்சை பச்சைன்னு புல்லுகள் வளர்ந்திருந்தது. ரொம்ப அழகான உலகத்தை படைத்தார். மனுஷன் இன்றைக்கு அதன் மேல் ஆதிக்கம் செலுத்தி இந்த உலகத்தை தீட்டுப்படுத்தி விட்டான். இந்த உலகமானது இப்பொழுது வியாதி கிருமிகளினாலே, அது வைரஸ், மிகவும் மோசமான கொரோனா வைரஸ் உலகம் முழுசும் பரவி இருக்கிறது. கர்த்தர் இந்த உலகத்தை அருமையாக படைத்தார், மனுஷன் இதை தீட்டுப்படுத்தி விட்டான். இதை மனுஷர்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார்கள். இது வந்து ஒரு டெம்பரரியானது, டெம்பரரியாக மனுஷன் வந்து உலகத்தை ஆளுகை செய்கிறான். சாத்தான் மனுஷன் மூலமாக இந்த உலகத்தை வந்து தீட்டுப்படுத்தி போட்டான், இதை கெடுத்து போட்டான். இது வியாதி நிறைந்த உலகமாக, வைரஸ் நிறைஞ்ச உலகமாக மாறி பயத்தினாலே மனுஷன் அடிமைப்பட்டிருக்கிறான். ஆனால் இது தற்காலிகமானது, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. ஆமென்.
ஆமென்.
மில்லினியம் வரப்போகிறது. அப்பொழுது இந்த உலகத்தை ஆண்டவர் அக்கினியினாலே சுட்டரித்து இதை எல்லா வைரஸையும் ஆண்டவர் எடுத்து போட்டு ஆண்டவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்வார். அவரோடு கூட நாமும் 1000 வருஷம் ஆளுகை செய்வோம் என்று வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அவள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து 1000 வருஷம் ஆளுகை செய்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் மறுபடியும் அது தேவனுடைய பிள்ளைகள் கையில கொடுக்கப்படுகிறது. அது ஆதாமுக்கு இழந்து போன இந்த உலகத்தை வந்து ஆண்டவர் மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது எந்த வைரஸும் இருக்காது. மனுஷன் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயம் என்பதே இல்லாமல் நித்திய காலமாக மரணத்தை காணாதபடி நம்ம வாழ முடியும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அது நிறைவேறுவதற்கு இப்பொழுது நேரம் நெருங்கிவிட்டது. சிக்னஸின் வந்து இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. பாவமும் வியாதிகளும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு ரெடெம்ப்ஷன் பிரைஸ் அவர் செலுத்தி விட்டார். நமக்கு அதன் மேல ஜெயத்தை கொடுக்கும் பொழுது அது பாவமும் மரணமும் நம்மேல ஆதிக்கம் செலுத்த முடியாது. நம்ம தேவனுடைய அன்பில் இருக்கும் பொழுது அவரை நேசிக்கும் பொழுது நமக்கு பயம் இல்லை. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:18-19 வாசிக்கிறோம். நம்ம தேவனத்தில் அன்பு கூறும் பொழுது நம்ம எதற்குமே பயப்பட மாட்டோம். அன்பு இல்லாதவர்களுக்கு தான் பயம் ஏற்படும். There is no fear in love. Perfect love இன்றைக்கு வந்திருக்குது. Hetzon ஆனது perfect love ஆயிருக்கிறது. Fear is torment. பயமானது வேதனை உள்ளது. உலகம் முழுசும் பயத்தில் இருக்கிறது. ஆனால் நாம தேவனத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதுதான் ப்ரீ டெஸ்டினேஷன். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வெளிப்பாட்டை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்மை தெரிந்து கொண்டார். நம்மேல அன்பு கூர்ந்தார். நம்ம வந்து தேவனின் ஒரு பாகமாயிருக்கிறோம். நம்ம தேவனுக்குள் நம்ம இருந்தோம். We belong to him. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் நம்மை நேசித்து நம்மை முன்குறித்தார். அவருடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியமும் நமக்கு நடக்காது. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறார். எல்லாமே நன்மைக்கேதுவாக நடக்கிறது. எல்லாமே அவருடைய வார்த்தையினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. கர்த்தருடைய கிளாக் ஆனது சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் எதுவுமே வந்து நூதனமான காரியம் இல்லை. ஏற்கனவே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேளை வரும் பொழுது அதெல்லாம் நிறைவேறும். கடைசி காலத்தில் ஜெம் வார் வரும் என்று சொன்னது இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னதாக முன்குறித்திருக்கிறார். அவருடைய ஃபோர் நாலேஜ் அவருடைய முன்னறிவானது நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கடைசி காலத்திலே அவர் நம்மை வந்து இந்த உலகத்திலே கொண்டு வரும் பொழுது எந்த ஹாரிபிள் திங் உலகத்தில் நடந்தாலும் பூமியே நிலை மாறினாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவர் அறிந்திருந்தார். அவர் நம்மை அழைத்தார். இந்த கடைசி காலத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம வந்து ஒரு விசேஷித்த ஒரு ஜனமாயிருக்கிறோம். சூப்பர் ரேஸ், ஒரு விசேஷித்த ஜனங்கள், தேவனால முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள். அவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். அவர்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறார்கள். எதற்குமே அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தானியேல் அவருடைய தோழர்கள் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இந்த மூன்று பேரும் பயப்படவே பயப்படவே செய்யலை. அவங்களுக்கு பெரிய உபத்திரம் வந்தது. ஆனாலும் அவர்கள் பயப்படவே இல்லை. தானியேல் 3:16-18 வரைக்கும் வாசிக்கலாம்.
சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றார்கள்.
சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பதை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். இவர்கள் வந்து அந்த நேரத்திலே அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒரு சேலஞ்சாக இருந்தார்கள். கர்த்தருக்காக அவர்கள் ஸ்டாண்ட் பண்ணினார்கள். நேபுகாத்நேச்சார் பெரிய பொன்சிலையை உண்டாக்கி எல்லாரும் அதை வணங்க வேண்டும் என்று சொன்னார். புறஜாதிகளுடைய ராஜ்யமானது பொற்சிலையை வணங்குவதிலே ஆரம்பித்து விக்கிரகாரணையிலே ஆரம்பித்து பின்பு அது விக்கிரகாரணையில தான் முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலையை வணங்கும்படியாக கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அவிதமான ஒரு காலத்திலே நாம இப்பொழுது வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம வாழுகிற காலம், நம்ம வாழுகிற தேசம் அவிதமான ஒரு நிலைமை அடைந்திருக்கிறது. ஐடல் வர்ஷிப், ஐடலை வழிபட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார்கள். அரசாங்கம் அதை கட்டாயப்படுத்தினது. ஆனாலும் இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற மூன்று பேர் வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணினார்கள். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு சொரூபத்தை ஆயிலும் விக்கிரகத்தை ஆயிலும் உண்டாக்காதே, அவைகளை நீ நமஸ்கரியாதே என்று 10 கற்பனை சொல்லுகிறபடினாலே அந்த வார்த்தைக்காக நின்றார்கள். இத கத்தர் என்ன செய்தார் என்றால், அவங்கள வச்சு அவர் தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்க சித்தமாயிருந்தார். God desires to prove himself. இப்பொழுது அவங்களுக்கு அந்த டெஸ்டிங் வருகிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை டெஸ்ட் பண்ணுவதற்கு அவர் பயப்படுவதில்லை. God is not afraid of the test. அதே போல அவருடைய பிள்ளைகளுக்கும் சோதனைகள் வரும் பொழுது அவர்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் பயப்படுவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவர்களை எப்படி விடுவிக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். இந்த மூன்று பேரும் நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க முடியும், அவர் வல்லவராயிருக்கிறார், நாங்கள் வந்து இந்த அக்னி சூளைக்கு எங்களை நீங்களாக்கி அவர் எங்களை விடுவிப்பார், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அந்த கற்சிலையை அந்த பொன் சிலையை வணங்குவதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்று தைரியமாக சொன்னார்கள். வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணினார்கள். கடைசி நேரத்தில் அக்னி சூளையில போடும் பொழுது அந்த நேரத்தில் கர்த்தர் இறங்கி வந்தார். ஆமே
ஆமே.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க வந்தார். ஆமே
ஆமே.
அவளை அந்த அக்னி சூளையிலிருந்து அவர் விடுதலை ஆக்கினார். அவள் அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய கட்டளைக்கும் பயப்படவில்லை. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்தது. ஆண்டவர் அவங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். அவங்களை டெஸ்ட் பண்ணதுக்கு அவரும் பயப்படல, இவங்களும் அவர்கள் அதுக்கு பயப்படவில்லை, அந்த சோதனைக்கு பயப்படவில்லை. கர்த்தர் அந்த அவரே இறங்கி வந்து அவர்களை விடுதலை ஆக்கினார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். எப்படி முடியும் என்று அவருக்கு தெரியும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். அதனால அந்த நேரத்தில் அந்த மூன்று பேரும் ஸ்டாண்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸ்கியூஸ் வந்தது. அந்த எக்ஸ்கியூஸ்ல வந்து தைரியமாக நின்றார்கள். பயப்படுகிற ஆவி அவனுக்குள்ள இல்லை, அவங்களுக்கு பலமுள்ள ஆவி இருந்தது, விசுவாச ஆவி அவர்களுக்கு இருந்தது. சங்கீதம் 27 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் ரட்சிப்பும் என் வெளிச்சமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? சங்கீதம் 27:1 வாசிக்கலாம்.
கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்?
இதோ தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என்னுடைய வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு நான் அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. தாவீதுக்கு அந்த பயமுள்ள இருதயம் இல்லை. அதே போல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுக்கும் பயப்பட வேண்டாம், எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டாம், நம்ம கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையில நம்ம விசுவாசமாய் இருக்க வேண்டும். தீங்கு நாளில் அவர் என்ன செய்வார்? 5 வாசிக்கலாம்.
தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார்.
இதோ தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நமக்கு ஒரு ஹைடிங் பிளேஸ் இருக்கிறது, மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள், அதான் கூடார மறைவு. இன்னைக்கு பிரைட் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்துவார், அவர் நம்மை பாதுகாப்பார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று 6 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார். உலகத்திலே ஆபத்து பெருக பெருக அது வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது மனுஷன் இந்த உலகத்தை அவிதமாக சீர்கெடுத்து இந்த உலகத்தை அவிதமாக மாற்றும் பொழுது வியாதி கிருமிகளும் நோய்களும் உலகத்தில் பரவி மனுஷன் வாழ முடியாத சூழலை வரும் பொழுது கர்த்தர் நம்மளை மேலே எடுத்துக் கொள்வார். ஆமே
ஆமே.
நம்ம ஆண்டவர் லிஃப்ட் பண்ணி விடுவார், நம்ம மேலே லிஃப்ட் பண்ணி விடுவார். அதான் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து கூடார மறைவிலே என்னை பாதுகாப்பாக வைப்பார். நம்மை பாதுகாக்க அவருக்கு தெரியும். அக்கினி சூளை மத்தியிலே ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அதே போல இந்த வைரஸ் டிசீஸ் மத்தியிலே உலகமானது என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அதன் மத்தியிலேயும் நம்மை பாதுகாப்பார். ஒரு நாளிலே நம்மளை லிஃப்ட் பண்ணுவார், இந்த உலகத்தை விட்டு மேல எடுத்துக் கொள்வார். ஆமே. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யோபு என்ன சொல்லுகிறார்? நான் பயந்தது எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறான். யோபு 3:25,
நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது.
நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. யோபுக்கு பயம் வந்து விட்டது. அதனால பயத்தினால்தான் அவனுக்கு எல்லா விதமான தீங்கும் வந்தது. For the thing which I greatly feared is come upon me. என்னென்ன காரியத்துக்கு பயந்தானோ அதெல்லாம் அவனுக்கு வந்து விட்டது. That which I was afraid of is come unto me. இதோ நான் வந்து எந்த காரியத்துக்காக அஞ்சினேனோ அந்த காரியம் எனக்கு வந்து விட்டது. அதனால நம்ம வந்து பயப்படக்கூடாது. எந்த விதமான வைரஸ் டிசீஸுக்கும் இந்த கொள்ளை நோய்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. பயம் அங்க யோபு வந்து பயப்படலன்னா அவனுக்கு வந்திருக்காது. அவன் பயந்தனால அவனுக்கு வந்தது என்று அங்கே சொல்லுகிறான். என்ற செய்தியிலே 63:8-25 கொடுத்த செய்தியிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் யோபு பயந்தான். And what he feared is actually happened. என்ன என்னத்துக்காக பயந்தானோ அது அவனுக்கு வந்து விட்டது. What brought it? எது அது அவனுக்கு கொண்டந்தது? Fear. அல்ல, பயந்தான் அவனுக்கு அதை கொண்டந்தது. He was scared it was going to happen. அது நமக்கு நேரிடுமோ என்று அவன் பயந்தான். And it did happen. அது அவனுக்கு வந்தது. He knowed it wouldn't happen. அது நடக்காது என்று அவன் அறிந்திருந்தால் இட் வுட்இன் ஹேப்பன், அது நடக்காது. பாருங்க, சொன்ன வார்த்தை எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. இப்பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண வேண்டிய நேரம். பயப்படலன்னா அவன் வராது, பயந்ததுனால வந்துச்சு. அதே போல நீங்க பயப்படலன்னா அது வராது. இஃப் யூ ஆர் அஃப்ரைட் வென் யூ கம் பை த பிரேயர் லைன், நம்ம பயப்பட்டால் நம்ம ஜபத்துக்கு வர வேண்டும். If you know it is going to happen, it will happen. அது நேரிடும் என்று நம்பினால் அது நேரிடும். Job had fear that these things would come upon him. இந்த காரியங்கள் எல்லாம் என் மேல் வரும் என்று நினைத்தான். என்னுடைய ஆசி, என்னுடைய சொத்து சொத்துக்கெல்லாம் என்ன ஆகுமோன்னு நினைத்தான், அது வந்துவிட்டது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோன்னு நினைச்சான், அது வந்துவிட்டது. ஆனால் அவன் அவிதமாக நினைக்கவில்லை என்றால், அவிதமான பயப்படவில்லை என்றால் அவனுக்கு அது வராது என்று சொல்லுகிறார். அதே போல இந்த நேரத்தில் நம்ம பயப்படவில்லை என்றால் அது நமக்கு வராது. 104 பேராகிராஃப்ல அதே செய்தியில என்ன சொல்லுகிறார், ஒரு டாக்டர் வந்து என்ன செய்வார் என்றால், முதலாவதாக அந்த மெடிசின் கொடுக்கும் பொழுது அந்த மெடிசின் மேல நம்பிக்கை வைக்கும்படியாக சொல்லுவார். இந்த மாத்திரை சாப்பிட்டா, இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா சுகமாகும் அப்படின்னு இந்த மெடிசின் மேல நம்பிக்கையை ஏற்படுத்துவது. அப்படி நம்பிக்கை இருந்தால்தான் அவளுக்கு சுகமாகும். அதே போல நம்ம தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்தால், தேவன் மேல் நமக்கு கான்பிடன்ஸ் இருக்கும் என்றால் அவர் கிரியை செய்வார். நமக்கு ஹீலிங், நமக்கு ப்ராஸ்பெரிட்டி, நமக்கு எட்டர்னல் லைஃப் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஆமே
ஆமே.
கர்த்தர் அவிதமாக சொல்லி இருக்கிறார், எந்த சூழ்நிலைகளும் மத்தியிலையும் நம்ம ட்ரஸ்ட் இன் த லார்ட், ட்ரஸ்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையின் மேல நம்ம நம்பிக்கை வைப்போம் என்றால் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். எந்த காரியங்களும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன்
ஆமேன்.
கத்திட்ட நம்ம ஜெபம் பண்ணது என்னவென்றால், ஆண்டவரே பயத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்தும், டேக் அவே த ஃபியர். பயம் வரலன்னா நமக்கு எதுவுமே நடக்க போறதில்லை. அதெல்லாம் டேக் அவே த ஃபியர். கர்த்தாவே பயத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்தும், எனக்கு வந்து விசுவாசத்தை தாரும். பயத்தினாலே நம்ம போஷிக்கப்படக்கூடாது. நெட்ல ஓயாம பார்த்துக்கொண்டு கம்ப்யூட்டர் முன்பாக இருந்து அல்லது செல்போன் மூலமாக நியூஸே நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா அதனால நம்ம போஷிக்கப்படுவோம். அந்த நியூஸ்னாலே நம்ம போஷிக்கப்படும் பொழுது அது நமக்கு அதிக பயத்தை ஏற்படுத்தும். நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக இருந்து தேவனுடைய வார்த்தையினாலேயே நம்ம போஷிக்கப்படும் பொழுது, ஜெபத்திலேயே நம்ம இருக்கும் பொழுது, feeding on the word of God, feeding on the Bible, feeding on prayer, communing with God, தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தால் அது நமக்கு வந்து அதிக விசுவாசத்தை தரும். ஆமென்.
ஆமென்.
பயம் வரும் பொழுது கர்த்தரே நம்ம ஜெபிக்க வேண்டும். Take away the fear. ஆண்டவரே இந்த ஃபியரை என்ன விட்டு அப்புறப்படுத்தும். இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் என்னை விட்டு அப்புறப்படுத்தும். இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியரை வந்து நான் வந்து கட்டுகிறேன். இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியரை நான் வந்து ஜெயிக்கிறேன் என்று நம்ம சொல்ல வேண்டும். God take it away. ஆண்டவரே என்னை விட்டு அப்புறப்படுத்தும். ரோமர் 10:5 வாசிக்கலாம். ரோமர் 10:5
நியாயப்பிரமாணத்தில் ஆகும் நீதியை குறித்து இவைகளை
இல்ல, ரோமர் இல்ல, 2 கொரிந்தியர் 10:5
அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மேட்டையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதாக இருக்கிறோம்.
இது ஸ்வேர்டு, தேவனுடைய வார்த்தையானது பட்டயமாய் இருக்கிறது. அந்த பட்டயத்தை எடுக்க வேண்டும். எபிரேயர் 4:12 தேவனுடைய பட்டயமாய் இருக்கிறது. ஃபியர் வந்து நம்முடைய விரோதியாய் இருக்கிறது, சாத்தானாய் இருக்கிறார். இந்த பட்டயத்தை எடுத்து சாத்தானுடைய இதயத்துக்கு நேராக நம்ம பாய்ச்சும் பொழுது, Take the sword of God, which is the word. இந்த தேவனுடைய ஆவியின் பட்டயமாக வார்த்தை எடுத்துக்கொண்டு, driving that word to the heart of the enemy. சத்ருவுக்கு விரோதமாக நம்ம அந்த பட்டயத்தை எடுத்து நம்ம வந்து நேரா வந்து அவனுக்கு நேராக அதை பாய்ச்சும் பொழுது பயமானது நம்மளை விட்டு போயிடும். நியூஸ் பார்க்க பார்க்க அதிக பயம் ஏற்படும். நம்ம வந்து அதை பார்க்கறத விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையின் பட்டயத்தை எடுத்து அந்த ஃபியருக்கு விரோதமாக அந்த பட்டயத்தை நம்ம நீட்டும் பொழுது அந்த எனிமி வந்து அவன் வந்து செத்து போகிறான். நீங்க மிரக்கிள் நடக்கிறத நீங்க காண முடியும். இது வந்து ஒரு பெரிய பலப்பரீட்சையா இருக்கு. பயத்துக்கும் விசுவாசத்துக்கும் விரோதமான ஒரு பலப்பரீட்சை. நம்ம வந்து விசுவாசத்துல இருக்கிறோம், உலகமானது பயத்தில் இருக்கிறது. இட் இஸ் எ கிரேட் ஷோடவுன். கர்மேல் பர்வதத்திலே அங்கே எலியாவுக்கும் 400 பாகால் தீர்க்க தரிசிகளுக்கும் அங்கே பலப்பரீட்சை நடந்தது. அவங்க 400 பேர், இவன் ஒருத்தன். ஆனாலும் எலஜா வந்து அந்த 400 பாகால் தீர்க்க தரிசிகளையும் ஜெயித்து விட்டான், அவளை கொன்று போட்டு விட்டான். தேவனுடைய வார்த்தையானது ஜெயித்தது. ஆமென்.
ஆமென்.
2 நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7:1 வாசிக்கும் பொழுது, கிதியோன் யுத்தத்துக்கு போகும்பொழுது, மீதியானோடு யுத்தத்துக்கு போகும்பொழுது அது ஒரு பெரிய பலப்பரீட்சையாக இருந்தது. மீதியானர்கள் கடற்கரை மணலத்தினையாக வந்திருக்கிறார்கள். ஆனால் கிதியோனோடு வருகிறவர்கள் ரொம்ப சொற்பமான பேர். கிதியோன் எக்காலத்தை ஊதும் பொழுது 32,000 பேர் வந்தாங்க. அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான், பயப்படுறவங்களை எல்லாம், யார் யாருக்கு பயத்தின் ஆவி இருக்கிறதோ அவங்கெல்லாம் யுத்தத்துக்கு வர வேண்டாம், உங்களால ஜெயம் கிடைக்காது, மற்றவங்களையும் நீங்க பயம் காட்டிடுவீங்க. நீங்க நியூஸ் பார்த்து பார்த்து அதை மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கும் பயத்தை நீங்க உண்டு பண்ண முடியும், அதனால நீங்க வீட்டுக்கு போங்க அப்படி சொல்லும் பொழுது பயந்தவர்கள் 22,000 பேர் பயந்த ஆவியுடையவர்களா இருந்தார்கள். Fear of the spirit. மீதி முன் 10,000 பேர் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இதுவும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். God doesn't need people. He needs people who believe. அவருக்கு பெரிய ஜனத்தொகை தேவையில்லை, அவருக்கு மெஜாரிட்டி தேவையில்லை. அரசாங்கத்துக்கு தான் மெஜாரிட்டி வேணும். மெஜாரிட்டியை வச்சு ஆட்சியை கவிழ்க்கிறதும், இதை மெஜாரிட்டியை வச்சு அவங்க வந்து தங்க இஷ்டம் போல ஆளுகை செய்வதும், அது மனுஷனுக்கு தேவை. ஆனா ஆண்டவருக்கு தேவை விசுவாசிக்கிறவள் தேவை.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாலே போதும். ஒன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. உலகத்தின் அரசாங்கம் மெஜாரிட்டியில இருக்கிறது, ஆனா தேவன் அப்படி அல்ல. அவர் வந்து அவர் விசுவாசிக்கிற சொற்ப ஜனங்கள் மூலமாக அவர் சத்ருவை ஜெயிக்கிறார். ஆனா 300 பேர் அங்கே 300 பேரை தெரிந்து கொண்டு அந்த 300 பேர் மூலமாக பெரிய ரட்சிப்பு ஏற்பட்டது. மீதியானவர்கள் எல்லாருமே விழுந்து போனார்கள், எல்லாருமே ஓடி போனார்கள். பல பரீட்சையிலே அங்கே கிதியோன் ஜெயித்தான். பயந்தவர்களுக்கு ஆண்டவருக்கு தேவையில்லை. பயப்படாதவர்கள், வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்றவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் தான் கொஞ்ச பேர் இருந்தாலும் அவங்க மூலமா ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். இப்பொழுது 1 Samuel 14 நம்ம போகும் பொழுது அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு பயத்தின் ஆவியில் இருக்கிறாங்க. அதனால வீட்டை விட்டு வெளியே போகாதங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லுகிறாங்க. அது ஒரு ப்ரிகாஷன் மெத்தட் தான், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஜனங்கள் இன்னைக்கு பயத்தில் இருக்கிறார்கள். உலகமே இன்னைக்கு பயத்தில் இருக்கிறது. இது ஒரு பெரிய பலப்பரீட்சை. பயத்துக்கும் விசுவாசத்துக்கும் விரோதமான ஒரு பலப்பரீட்சையாக இருக்கிறது. நம்ம வந்து விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம். சொற்ப பேர் நம்ம விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம். தாவீது வந்து ஒரு மனுஷன், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள், எல்லாருமே பயத்தில் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் வந்து சேலஞ்ச் பண்ணுகிறான். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 1 Samuel 16 அவனுடைய அபிஷேகம் வந்து ரகசியமாக இருக்கிறது. God had secretly anointed a new king in Israel. ஆண்டவர் வந்து ஒரு புதிய ராஜாவை, சவுலுக்கு பதிலாக தாவீதை வந்து அங்கே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அது அந்த வீட்டாருக்கு மட்டும்தான் தெரியும். சீக்கிரட்டாக அவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறான். அவன் வந்து அந்த குடும்பத்தார் மட்டுமே அதுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது தெரியாது, சவுலுக்கு அது தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அவன் ஒரு புதிய ராஜாவாக இருக்கிறான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சாமுவேலுக்கு அங்கே சந்தேகம் ஏற்படவில்லை, தாவீதுக்கு அங்கே சந்தேகம் ஏற்படவில்லை. ஆனால் அவனுடைய சகோதரமார்களுக்கு டவுட் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது. சவுல் வந்து ராஜாவாக இருக்கிறான். எல்லாருடைய தோளும் அவனுடைய தோளுக்கு கீழே இருந்தது. அவன் ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான். He was a mighty man. He was a warrior. அவன் ஒரு பெரிய யுத்த வீரன். ஆனால் இப்பொழுது ஜெயின்ஸ் வந்திருக்கிறான். வெலிச நாட்டிலே அநேக அரக்கர்கள் இருக்கிறார்கள், ஜெயின்ஸ் இருக்கிறாங்க, ராஜஸ்த பிரபிகள் இருக்கிறாங்க. எல்லாத்தை விட பெரிய ராஜஸ்தன் வந்து கோலியாத். எத்தனையோ வைரஸ் ஃபீவர் வந்தது, டெங்கு, ஸ்வீன் ஃப்ளூ, இன்னும் ஏதோ விதமான வைரஸ்கள் உலகத்தில் வந்து அநேகரை சாகடித்திருக்கிறது. ஆனால் இது அந்த மாதிரி கொரோனாங்கிற இந்த இது வந்து கோலியாத் மாதிரி. இது எல்லாமே இதுக்கு பயப்படுறாங்க. உலகத்தில் இருக்க எல்லாருமே பயந்து நடுங்கிறாங்க. இது ஒரு கோலியாத் மாதிரி. கோலியாத்துங்க வருஷம் வந்து நிற்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள், சவுலும் அவனுடைய ஜனங்களும், ஆயிரம் ஆயிரமான இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே இவனுக்கு பயப்படுறாங்க. இவன் ஏனென்றால் இவன் ராஜஸ்தனுக்கெல்லாம் ராஜஸ்தன், பிகர் மேன், ரொம்ப வந்து ராஜஸ்த உருவத்தை உடையவனாய் இருந்தனாலே இஸ் எ ஜெயின்ட் அமங் ஜெயின்ட்ஸ். எல்லாரும் பயப்படும் பொழுது இங்க தாவீது வருகிறான். அவன் ரகசியமாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். அவனுடைய 3 சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் வந்து எலியாப், அபினதாப், சம்மாப், இந்த 3 பேரும் யுத்தத்தில் இருக்கிறார்கள். இந்த 3 பேரும் பயந்து நடுங்க தான் செய்யறாங்க. கிரேட்லி அஃப்ரைட் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 1 Samuel 17:10-11
பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள்.
இதோ அவன் வந்து என்ன சொல்லுகிறான், யாராயிலும் ஒருவர் என்னிடத்துல வந்து யுத்தம் பண்ண வாருங்கள் என்று சொல்லுவான். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் எல்லா இஸ்ரவேல் சேனைகள் எல்லாமே அந்த பெலிசனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். They were dismayed and greatly afraid. ரொம்ப பயந்தாங்க. அதே காட்சி தான் இப்பொழுது உலகத்தில் இருக்குது. உலகம் முழுசும் ரொம்ப பயம். யாருக்கு வைரஸ் அட்டாக் வரும், யாரு பிழைப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அது அநேகரை அது வந்து கொன்றிருக்கிறது. ஆட்கொல்லி வியாதியாக இருக்கிறது, தொற்று வியாதியாக இருக்கிறது. கிரேட்லி ஃபியர்டு என்று சொல்ல அதிக பயம். They were dismayed and greatly afraid. ஆனால் அவர்களுக்கு ப்ராமிஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென்.
உலகத்து மக்களுக்கு ப்ராமிஸ் கிடையாது. மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ப்ராமிஸ் கிடையாது. நாத்திகர்களுக்கு ப்ராமிஸ் கிடையாது. அவிசுவாசிகளுக்கு ப்ராமிஸ் கிடையாது. ஆனால் we have a promise. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். என்ன ப்ராமிஸ்? ஆபிரகாமின் சந்ததியார் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார். ஆதியாகமம் 22:17 கர்த்தர் ஆபிரகாமோடு என்ன சொல்லுகிறார் என்றால், உன் சந்ததியார் shall possess the gates of their enemy. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கும் பொழுது அந்த பிராமிஸ் எல்லாருக்கும் தான் சொந்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்குமே சொந்தம். ஆனால் அவங்க வந்து அந்த ப்ராமிஸை விட, அந்த தேவனுடைய வார்த்தையை விட இந்த ஜெயிண்ட்டை வந்து ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க. அதே போல் ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத்தி. எகிப்திற்கு வந்த எந்த கொடிய ரோகங்களையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன். நானே உன் பரியாரியாகிய கத்தர் என்று நமக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். அப்படி ப்ராமிஸ் கொடுக்கும் பொழுது அந்த ப்ராமிஸை விட இந்த வைரஸ் வந்து பெருசா, அவங்க ப்ராமிஸை விட கோலியாத்த பெருசா நினைக்கிறாங்க. The giant to them was bigger than the promise. எது பெருசு? ப்ராமிஸ் பெருசா, அந்த ஜெயிண்ட் பெருசா? அது வந்து தேவனுடைய வார்த்தையை விட பெருசா அப்படின்னு அவங்க அந்த தேவனுடைய வார்த்தையை விட இந்த ஜெயிண்ட் தான் ரொம்ப பெருசானவன். இந்த வைரஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப கொடூரமானது அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் இல்லை என்பதை காண்பிக்கிறது. கோலியாத் ரொம்ப ஜெயிண்டா இருக்கிறான், எல்லாருமே பயப்பட்டாங்க. ஆனால் தாவீது வந்து அவருடைய ப்ராமிஸ் மேல விசுவாசம் வைத்திருந்தான். ஆமென்.
ஆமென்.
அவன் வந்து சர்க்கம்சிஷன் மேல விசுவாசம் வைத்திருந்தான். அதாவது விருத்த சேதனத்தின் மேல விசுவாசம் வைத்திருந்தான். ஏனென்றால் எல்லாருமே அந்த பெலிசர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். தாவீது வந்து விருத்த சேதனத்தை உடையவனாய் இருக்கிறான். அதனால விருத்த சேதனம் இல்லாதவன் தேவனுடைய சேனைகளை இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திப்பதுக்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். 26 வாசிக்கலாம்.
அப்பொழுது தாவீது தன் அண்டையில இருக்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத
ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். இரண்டாவதாக நம்ம கவனிக்கும் பொழுது அவனுக்கு அந்த விருத்த சேதனத்தின் மேல நம்பிக்கை இருந்தது. மற்ற எல்லாரும் அவனுடைய சகோதரமார்களும் இஸ்ரவேலின் சேனைகள் எல்லாருமே விருத்த சேனம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு தே லாஸ்ட் தேர் கான்ஃபிடன்ஸ் இன் த சர்க்கம்சிஷன். இப்பொழுது அவங்க வந்து அந்த சர்க்கம்சிஷன் மேல அவனுக்கு நம்பிக்கை இழந்துட்டாங்க. தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா எனக்கும் தெரியும். ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத்தி. எகிப்திற்கு வந்த எந்த ரோகத்தையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாத்ராமா 15:26. எல்லாருக்கும் தான் மனப்பாடம் தெரியும். எல்லா கிறிஸ்தவனுக்கும் மனப்பாடம் தெரியும், மனப்பாடமா தெரியும். ஆனா அது மேல கான்பிடன்ஸ் இல்லை, அதன் மேல ஒரு நம்பிக்கை இல்லை. They lost their confidence in the promise of God. They lost their confidence in the seal of God. வித்தசேனமானது ஒரு முத்திரையாக இருக்கிறது, உடன்படிக்கைக்கு ஒரு முத்திரையாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு பரிசுத்தாவியாகிய முத்திரையை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த முத்திரையின் மேல அவங்களுக்கு நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். ஆனால் டேவிட்டுக்கு வந்து அந்த கான்பிடன்ஸ் இருந்தது. அதனால நம்ம விருத்த சேனம் பெற்றவங்க, அவன் விருத்த சேனம் இல்லாதவன், அவன் பரிசுத்தாவியை பெறாதவன், அவனுக்கு ப்ராமிஸ் கிடையாது, அவன் எப்படி நம்ம தேவனுடைய சேனங்களை நிந்திக்க முடியும் என்று அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அதனால அந்த நியூ கவனன்ட் கர்த்தர் வந்து விருத்த சேனத்தின் மூலமாக ஆபிரகாமோடு அவனுடைய சந்ததியோடு உடன்படிக்கை பண்ணினார். அது உடன்படிக்கைக்கு ஒரு முத்திரையாக இருக்கிறது. அந்த நியூ கவனன்ட் மேல அவன் விசுவாசம் வைத்திருந்தான். இன்னைக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் மனுஷனாக வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். ரெடெம்ஷனை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் நான் அவர் ரெஸ்டோர் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவ்விதமாக அவர் கிரயத்தை செலுத்தியிருக்கும் பொழுது பரிசுத்தாவியாகிய முத்திரையை நமக்கு அனுப்பியிருக்கிறார். இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை செய்து பரிசுத்தாவிய முத்திரை அனுப்பும் பொழுது அதன் மேல நமக்கு விசுவாசமாயிருந்தால் அந்த ஜெயண்ட் நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? அந்த தாவீதுக்கு அவ்விதமான அந்த ஃபெய்த் இருந்தது. அவனுக்கு ஆர்னமெண்ட், அவனுக்கு வந்து ஆயுதங்கள் இல்லை, ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு வந்து அந்த விசுவாசம் இருந்தது. அந்த விருத்த சேனத்தின் மேல விசுவாசம் இருந்தது, அந்த உடன்படிக்கையின் மேல விசுவாசம் இருந்தது. அது ஏற்கனவே அவனுக்கு ஒர்க் அவுட் பண்ணி இருக்கிறது. அவனோட சிலிங் ஷாட் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு சிலிங் ஷாட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்னும் கவன் இருக்கிறது. அது ஏற்கனவே ஒர்க் பண்ணி இருக்கிறது. 34-35 வாசிக்கும் பொழுது அந்த கவன் கல்லினாலே சிங்கத்தை வீழ்த்தினான், கரடியை வீழ்த்தினான். இது வந்து லிட்டில் காமன் ஃபெய்த், நமக்கு இருக்கிற அந்த விசுவாசம், சாதாரண விசுவாசம். இந்த விசுவாசம் அங்கே இருந்தது. சவுல் இடத்துல அவனை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அந்த பெலிசனை நான் வந்து, இன்றைக்கு நான் வந்து அவனை கொன்று போடுவேன், அவனை ஜெயிப்பேன் என்று சொல்லும் பொழுது, எப்படி நீ ஜெயிப்பாய்? ஏற்கனவே நான் வந்து இந்த கவன் கல்லை வைத்து ஒர்க் பண்ணி இருக்கிறேன். விசுவாசத்தினாலே சிங்கத்தை வீழ்த்தி இருக்கிறேன், கரடியை வீழ்த்தி இருக்கிறேன், இப்பொழுது இந்த பெலிசன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். அதே போல நம்ம விசுவாசத்தினாலே எவ்வளவு காரியத்தை நம்ம ஜெயிச்சிருக்கிறோம், எத்தனையோ சூழ்நிலைகளை ஜெயிச்சிருக்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலையை ஏன் நம்ம ஜெயிக்க முடியாது? அவன் ஒரு அட்மாஸ்பியர் ஆஃப் ஃபெய்த் அங்கே ஏற்படுத்துகிறான். எல்லாரும் பயத்தில் இருக்கும் பொழுது இந்த தாவீது வந்து அந்த சவுலிடத்தில் இந்த மாதிரி காரியங்களை பேசும் பொழுது எல்லோருக்கும் அங்கே ஒரு விசுவாசம் என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறான். அதே போல் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம இந்த நேரத்தில் பேசினோம் என்றால் அந்த அட்மாஸ்பியர் ஆஃப் ஃபெய்த்தை நம்முடைய குடும்பத்தில் உருவாக்க முடியும், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே அந்த அட்மாஸ்பியர் ஆஃப் ஃபெய்த்தை ஏற்படுத்த முடியும். விசுவாசம் என்ற ஒரு சூழலை ஏற்படுத்தினான். இப்பொழுது அவன் தைரியமா இந்த சிலிங் ஷாட்னால அவனை வீழ்த்தினான். ரெண்டு கண்ணுக்கும் இடையில அந்த இடத்துலதான் அந்த கவசம் இல்லாமல் இருக்கு. கரெக்டா அதுக்கு நேர அவன் செலுத்தினான். அந்த கூழாங்கல்லை செலுத்தும் பொழுது அந்த கோலியாத்து விழுந்து போனான். விசுவாசத்தினாலே அதை ஜெயித்தான் என்று நம்ம அறிந்திருக்கோம். நமக்கு இன்னைக்கு ப்ராமிஸ் இருக்கிறது, கிரேட்டஸ்ட் ப்ராமிஸ் இருக்கிறது. நமக்கு இன்னைக்கு கவனன்ட் இருக்கிறது. நம்ம வந்து we are called the anointed. தாவீது தேவனால் அழைக்கப்பட்டான், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். நமக்கு காலிங் இருக்கிறது. தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக எல்லாவற்றையும் ஜெயிப்போம். தாவீதுனுடைய அண்ணன் எலியாப்பு வந்து அவனை கடிந்து கொள்ளுகிறான். இதை மாதிரி அவன் ஒரு அட்மாஸ்பியர் ஆஃப் ஃபெய்த்தை ஏற்படுத்தும் பொழுது அவனை போய் அவன் கடிந்து கொள்ளுகிறான். 17:28 வாசிக்கலாம்.
அந்த மனுஷருடைய அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாக எலியாப் கேட்ட போது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான்.
எல்லாத்துக்கும் மூத்த அண்ணன் அந்த எலியாப், இவன் எல்லாத்துக்கும் இளையவன். நீ என்ன பேசிட்டு இருக்கிற? நீ வந்து அந்த ஆடுகளை விட்டுட்டு ஏன் இங்க வந்தா? யுத்தத்துல வந்து வேடிக்கை பார்க்க வந்தியா என்று அவன் மேல கோபம் படுகிறான். அது எதை குறிக்கிறது? அவனுடைய அவிசுவாசத்தை குறிக்கிறது. எக்ஸ்போசிங் இஸ் அன்பிலீஃப். அவனும் விருத்த சேனம் பண்ணப்பட்டிருக்கிறான், அவனுக்கும் வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு அனாய்டிங் இல்லை, அவனுக்கு அவிசுவாசம் இருக்கிறது. அதே போல நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அவிசுவாசம் உண்டு. சில மெசேஜ் பிலீவர்ஸுக்கும் அவிசுவாசம் இருக்கலாம், ஆனால் நம்ம வந்து வி ஆர் கால்டு, வி ஆர் அனாயிண்டட், வி ஹாவ் எ ப்ராமிஸ், வி ஹாவ் எ கவெனன்ட். ஆண்டவர் இன்றைக்கு ரெயின்போ அந்த உடன்படிக்கையை கொண்டு வந்திருக்கிறார், செவன் ஃபோல்டு மெசேஜை கொண்டு வந்திருக்கிறார், செவன் சீல் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகியிருக்கிறது. அவர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார், மேகத்திலே வந்திருக்கிறார். இவ்விதமான ஒரு கவனன்ட் நம்ம இருக்கும் பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் விசுவாசத்திலே அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி பின்பு தைரியமாக அதை சந்திக்க போகும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆமென்,
ஆமென்.
ஃபெய்த் வந்து தேவனால ஏற்படுத்தப்பட்டது, ஃபெய்த் இஸ் ஆஃப் காட், ஃபியர் வந்து பிசாசுனாலே வந்தது. சாத்தான் பயத்தை கொண்டு வருகிறான், கத்தர் நமக்கு விசுவாசத்தை கொண்டு வருகிறான். டோன்ட் லூஸ் கான்பிடன்ஸ் இன் திஸ் அவர். இந்த கடைசி நேரத்தில் நம்ம வந்து தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. எல்லாமே உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பொய்யான மாயா இருக்கிறது, லையிங் வேனிட்டிஸ். கத்தர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவார். நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்பிரிட் ஆஃப் ஃபியருக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். கடைசியாக நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார், அவர் நம்மை வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடக்காது. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார்க்கும் பொழுது பரமபிதா அவைகளை பழப்பி விட்டுகிறார். அது கவலைப்படுவதே இல்லை, அது பயப்படுவதே இல்லை. காரணம் என்றால் அதுக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார் என்று அது விசுவாசிக்கிறது. மத்தேயு 6:26 வாசிக்கலாம்.
ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார்.
அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். இங்க நம்ம பரமபிதா ஒருவர் இருக்கிறார் என்பதை அந்த பறவைகள் அறிந்திருக்கிறதுனால பறவைகளுக்கு வந்து உலகத்துல என்ன நடக்குதோ அதை பற்றி கவலையே கிடையாது. அது வந்து பாட்டு பாடிக்கொண்டே இருக்கிறது. குருவிகள் வந்து கீச்சு கீச்சின்னு சத்தம் போட்டு கொண்டிருக்கிறது. எதை பற்றியும் ஒரி பண்ணதில்லை, எதை பற்றியும் பயப்படுறதில்லை. மனுஷங்க தான் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. பரமபிதா எல்லாத்தையுமே அறிந்திருக்கிறார். 32 வாசிக்கலாம்.
இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.
இதெல்லாம் நமக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு ஹெவன்லி ஃபாதர் இருக்கிறார். உலகமானது விழுந்து கொண்டிருக்கிறது. The valley is falling apart. And a bride vandu aval munneri kondirukkirad. The bride just keep moving on. Ulagathil ellarkum anxiety. Ellarkume avanga vandu kavalaila irukkiranga. Fear. Ulagam ellam innikku bayathile irukkirathu. Ana vandu namakku heavenly father paramapitha namai watch pannikonde irukkirar. Amen.
Amen.
Heavenly father watches over us.
Amen.
பறவைகள் ஒரு நாளில் இரண்டு சிட்டுக்குருவிகளை ஒன்றோடு ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் ஏன் ரொம்ப வந்து ஆன்சிக்டியா ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க? ஆனால் நம்ம வந்து பயமே இல்லை, நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். இவங்களுக்கு ஒரு பரமபிதா இல்லை போலுக்கு, அதனால தான் இவங்க வந்து பயத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாதவங்கள், ஹெவன்லி ஃபாதர் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாருமே பயத்தில் இருப்பாங்க. நமக்கு ஒரு ஹெவன்லி ஃபாதர் இருக்கிறார், அவர் நம்மை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று நம்ம விசுவாசித்தோம் என்றால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமே,
ஆமே.
அதை நம்ம ரியலைஸ் பண்ணா தேர் இஸ் நத்திங் டு பி அஃப்ரைட். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஹாவ் எ ஹெவன்லி ஃபாதர் ஹூ வாட்சஸ் ஓவர் மீ. அவர் என்னை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறார். He has made promises in his word. I don't have to worry about it. நாம் எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், all I have to do is believe. அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது தான். அந்த பறவைகளுக்கு ஆத்மா கிடையாது. They had no soul. The bird doesn't have a soul. அதுக்கு ஒரு ஆத்மா இல்லை. அதை பார்க்கலும் ஆண்டவர் நம்மை விசேஷமாய் உண்டாக்கி இருக்கிறார். நமக்கு சோல் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம வந்து ஏன் அதை விட நம்ம விசேஷித்தவளா இருக்கிறோம்? கர்த்தர் அதை கவனிக்கிறத விட நம்ம மேல அதிக கவனம் வைத்திருக்கும் பொழுது நம்ம ஏன் பயப்பட வேண்டும்? We have a heavenly father. வாட்சஸ் ஓவர் அஸ் அவர் நம்மளை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால கவலைப்படுவதனாலே பயப்படுவதனாலே நம்மளால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஹெவன்லி ஃபாதர் நோ வாட் தட் யூ ஹவ் நீட், உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அந்த ஹெவன்லி ஃபாதருடைய சித்தம் இல்லாம ஒரு அடைக்கலாம் குருவிகளை கீழே விழாது. அதனால அந்த குருவிகளுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது என்றால், அவருடைய சித்தம் இல்லாம நான் தரையில விழுந்து போக முடியாது என்று அதுகள் நம்புகிறது. நமக்கு ஆண்டவர் சோலை கொடுத்திருக்கும் பொழுது அந்த சிட்டுக்குருவிகளை காட்டிலும் நம்ம விசேஷித்தவர்களாய் இருக்கும் பொழுது ஹெவன்லி ஃபாதர் வந்து நம்ம மேல எவ்வளவு கவனம் வைத்திருப்பார் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். மத்தேயு 10:29-31 வரைக்கும் வாசிக்கலாம்.
ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தலையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவியை பார்த்து நீங்கள் விசேஷவர்களாக இருக்கிறீர்கள்.
ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயிலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழுவதில்லை. And one of them shall not fall on the ground without your father. பரமபிதாவுடைய சித்தம் இல்லாதபடி அந்த விலை குறைஞ்சது ரொம்ப சீப்பான ஒரு பறவை அந்த ஸ்பேரோ, அந்த அடைக்கலான் குருவி அவருடைய சித்தம் இல்லாமல் விழாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வைரஸ் ஆனது ஒவ்வொரு தேசத்திலும் இவ்வளவு பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது, மரித்து போனார்கள் மரித்து போனான்னு சொல்லும் பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அவர் அடைக்கலாம் குருவி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் விழுந்து போதலன்னா நம்ம எப்படி வந்து விழுந்து போக முடியும்? அதை பார்க்கலாம். நம்ம விசேஷித்தவர்கள் அல்லவா, நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. 30 The very hairs of your head are all numbered. இந்த ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாம கீழே விழாதுன்னா நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வையில் எவ்வளவு அருமையானது. 31 நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அவருடைய சித்தம் இல்லாம எதுவும் நம்மை தொட முடியாது. நம்முடைய ஜீவன் அவருடைய கருத்துல இருக்கிறது. ஆண்டவர் எல்லாத்தையுமே நம்ம வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். அவளால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மேலே அவர் வந்து கவனம் வைத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். 24 hours நம்மளை வாட்ச் பண்ணுகிறார். எந்த சேதமும் வராது. நாட் ஈவன் டெத் வில் ஹார்ம் ஹர். அவளை வந்து மரணம் கூட சேதப்படுத்த முடியாது, எந்த காரியமும் சேதப்படுத்த முடியாது என்று கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அதனால நம்ம பயத்தை விட்டுவிட்டு விசுவாசத்திலே இருப்போம். இந்த ரெண்டு காரியங்கள், உலகத்தின் மக்களுக்கு பயம் இருக்கிறது, ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறார், நமக்கு ப்ராமிஸ் தந்திருக்கிறார், நமக்கு நியூ கவனன்ட் கொடுத்திருக்கிறார், நமக்கு காலிங் அண்ட் அனாயிட்டிங் கொடுத்துருக்கும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆகும். ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமணும். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் குடும்பம் குடும்பமாக ஆராதனை செய்யும்படியாக இவ்விதமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பயத்தில் இருக்கும் பொழுது எங்களுடைய பரமபிதா எங்களை வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறார். உம்முடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. அநேக அடைக்கலான் குருவி இதை விட நாங்கள் விசேஷித்தவர்கள். எங்களுக்கு சோல் கொடுத்துருக்கிறீர்கள். நாங்கள் தாவீது போல நாங்கள் ஃபெய்த்தில் இருக்கிறோம். யோபு போல நாங்கள் அஞ்சக்கூடாது, நாங்கள் பயப்படக்கூடாது. கர்த்தாவே, இந்த ரெண்டு காரியங்கள் தான் உலகத்தை இன்றைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது. உலகத்தின் மக்கள் ஃபெய்த்தில் இருக்கிறார்கள் அல்லது பயத்தில் இருக்கிறார்கள். ஒரு சிறு கூட்டமான மனபாட்டிக்கு நீர் ஃபெய்த்து கொடுத்திருக்கிறீர், அதிக ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய நாம எங்களுக்கு பலத்த துருகமாயிருக்கிறது. நாங்கள் அங்கே அடைக்கலாம் வந்திருக்கிறோம். இந்த தீங்கு நாள் வரும் பொழுது எங்களை உம்முடைய கூடாரத்திலே மறைத்து எங்களை பாதுகாக்கிறீர். பின்பு எங்களை உயர்த்துவீர், எங்களை மேலே எடுத்துக்கொள்வீர் என்ற ப்ராமிஸ் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவரே, இந்த கோலியாத்தை காட்டிலும் உம்முடைய வாக்கு தத்தம் ப்ராமிஸ் ஆனது பெரிதாக இருக்கிறது. எங்களுக்கு உம்முடைய வார்த்தை பெரிதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தையின் மேல் விசுவாசமாக இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் நாங்கள் கடந்து செல்ல முடியும். ஒன்று எங்களை சேதப்படுத்த முடியாது. அக்கினி சூளையானது அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீர் அவர்களை விடுவித்தீர். அதே போல ஆண்டவரே, எங்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி எங்களை விடுவிக்க முடியும், எப்படி எங்களை போஷிக்க முடியும், இந்த சூழ்நிலை மத்தியிலே எங்களுடைய தேவைகளை எப்படி சந்திக்க முடியும், எங்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்பதையெல்லாம் எங்கள் பரமபிதா அறிந்திருப்பதற்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. பயமானது அவர்களை பீடிக்காதபடி அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியரை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயமெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம். விசுவாசம் என்னும் பலத்த கரத்தை எங்களுக்கு தருவீராக. கர்த்தாவே சோத்திரம். விசுவாசத்தினாலே நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க ஜெயமாய் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீ தருவீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர் அனைவரையும் உம்முடைய வார்த்தையில் இருக்கிற அனைவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த சூழ்நிலையை நாங்கள் தாண்டி, இந்த காலத்தை நாங்கள் தாண்டி உம்முடைய வார்த்தைக்கென்று சாட்சியாக நிற்க எங்களை பலப்படுத்தும். உலகத்தின் மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையில நிற்கிறவர்களுக்கு நீர் பாதுகாப்பாய் இருக்கிறீர். நீர் அரணாக இருக்கிறீர், கோட்டையாய் இருக்கிறீர். ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்ட அனைவர் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், ஆசீர்வதியும் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.